ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம், ஓர் அறிமுக உரை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அப்புறம் சங்கற்ப நிராகரணம், இந்த நூலை கற்றால்தான் சித்தாந்தத்திலே நுண்ணறிவு பெற முடியும் என்று பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் எடுத்துச் சொல்கின்றார்கள். ஆக சங்கல்பம் என்பது அது பிற சமயங்களின் கருத்துக்கள், நிராகரணம் என்பது அவற்றின் மறுப்புகள். யாருக்குடைய ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதற்காக இதையெல்லாம் ஆச்சாரிய பெருமக்கள் அருள் செய்யவில்லை. இதுவாகட்டும், சித்தியார் பரபக்கமாகட்டும், இல்லை நாம தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்துள்ளார்கள். ஆக இந்த சங்கற்ப நிராகரணத்திலே ஏகாண்மவாதம், ஐக்கியவாத சைவம் உட்பட பிற அகச்சமயங்களாகிய சைவ சமயங்கள், அகச்சமயங்கள் பற்றி நாம தெரிந்து கொள்ளணும்னா இந்த ஒரு நூல் தான் நமக்கு துணை செய்கின்றது. அவ்வளவு விரிவாக உள்ளது. மாபாடியத்திலையும் அவையடக்கத்துல எல்லா சமயங்களை பற்றியும் சுருக்கமாக குறிப்புகள் தந்துள்ளார்கள். ஆக பாடனவாத சைவம் முதல் சிவாத்வித சைவம், சுத்த சைவம், அதாவது சைவவாதின்னு வரும் அதுல அந்த நூல்ல வர எல்லாருடைய கருத்துகளும் அவற்றினுடைய பொருந்தாமைகளும் சொல்லப்பட்டுள்ளன. அந்த சங்கற்பனாகத்தின் ஒரு தொடர்ச்சியாக அந்த சங்கற்பனாகவும் நம்ம அப்படியே திரு சிவபிரகாசத்துல கொண்டு வந்து விடுற மாதிரி அது முடிகின்றது. அது ஒரு சிறப்பு. என்னன்னா தில்லையில சிதம்பரத்துல ஆணி மாதத்து திருவிழாவில் ஆறாம் திருவிழா நாளிலே அங்கே சமய சான்றோர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒருபுறம் ஏகாண்மவாதத்திலே சிறந்த ஞானம் உள்ள ஒருவர் இருக்கின்றார், அப்புறம் பல சமயவாதிகள், இறுதியாக சித்தாந்த சைவ சமயத்தை சார்ந்த சமய சந்தான முதற்புறவராகிய ஸ்ரீ மெய்கண்ட தேசிகருடைய பூரண அருளை பெற்ற ஒரு சிவனையைச் செல்வர் அமர்ந்திருக்கின்றார். அங்கே ஒரு பக்குவமான ஒருவர் வந்து அவருக்கு பிறவியிலிருந்து உய்ய வேண்டும் என்ற வேட்கை இருக்கின்றது, ஆனால் எது உய்யும் நெறி என்பது குறித்து அவருக்கு தெளிவில்லை. ஆகவே அங்கு வந்து கேட்கின்றார், வஞ்ச பிறவிக்கு அஞ்சு வந்து ஒருவன் ஏது இறை அருள் என, இறை அருளின் இயல்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்கிறார். அப்பந்தான் ஏகாண்மவாதி வந்து இப்படிப்பட்டதுன்னு தன்னுடைய மதக்கருத்தை எடுத்து சொல்கின்றார். அதை அடுத்தவர் மறுத்து அவர் தம்முடைய மதக்கருத்தை சொல்கின்றார், அதை அடுத்தவர் மறுக்கின்றார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அழகாக அமைத்திருக்கின்றார். முடிவிலே அந்த சைவவாதி சொல்கின்ற கருத்தை மெய்கண்ட தேசிகருடைய அருள் பெற்ற அந்த பெருமகனார் மறுத்து, அப்போ உண்மையிலேயே திருவுருளை பற்றிய தெளிவு வேண்டுமென்றால் எந்த நூலை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். வெண்ணயம் பதிதிகள் மெய்கண்டவன் அருள் உள்நிலை உடையோன் ஒருவன் உரைத்த தவப்பிரகாச தன்மையில் விரித்த சிவப்பிரகாச செழுந்தமிழ் உண்மையை அருளுடன் ஆய்ந்து கொள்ள திருவருள் வினவல் திருந்திடுமன்றே. திருவருள் குறித்து நீ வினாவினாயே, அந்த வினவல் உனக்கு தெளிவாகும். திருவருள் வினவல் திருந்திடும் அன்றே என்று அருமையாக உரைத்தருள்வார். ஆக அந்த சங்கற்ப நாகரணத்தின் முடிவிலே சிவபிரகாசத்தை கற்க வேண்டும் என்று நமக்கு உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் வழிகாட்டுகின்றார்கள். நாம் அந்த சிவபிரகாச நூலினை முதலிலே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே வந்திருக்கின்றோம். ஆகவே வள்ளுவப்பிரந்தவி சொல்லுவார், எய்தற்கரிய ஏய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்று சொல்வார். அதாவது எய்தற்கரிய கிடைத்தற்கரிய ஒன்று கிடைத்திருக்கும் போது அதை நல்ல முறையில் பயன்படுத்தி செயற்கரிய செயலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லுவார். ஆக வள்ளுவப்பிரந்தவி இப்படி ரெண்டு அடிகளிலே சுருக்கமாக சொல்லும் பொழுது உரையாசிரியர் பரிமேலழகர் அவர்கள் அதிலே பொதிந்து கிடக்கின்ற அருமையான கருத்து வளங்களை எல்லாம் தம்முடைய விசேட உரையிலே வெளிக்கொணர்வார்கள். ஏன் எய்தற்கரியார் எதை சொன்னார்? அதிகாரம் காலம் அறிதல். ஆகவே காலத்தை சொன்னார், காலம் வந்து கிடைத்தற்கரியது. ஏன்னா நம்முடைய ஆற்றலாலே நாம் காலத்தை உருவாக்கிக் கொள்ள முடியாது, அந்த ஆற்றல் நம்ம யாருக்கும் கிடையாது. ஆற்றல் முதலியவற்றால் வரைந்து கொள்ளப்படாமையின் எய்தற்கு அரியது என்றும், அது தானாக வந்தாதான் உண்டு. காலம் தானாக வந்து கைகூடினாதான் உண்டு இல்லைங்களா? தானாக வருவது ரொம்ப அரிது. அது தானாக வந்து எய்தல் அரிதாகலின் இயைந்த கால் என்றும், இயையும் போது காலம் கைகூடும் போதுன்னு ஏன் அவ்வளவு தூரம் சொல்றாரு? ஏன்னா அது தானாக வந்து கைகூடுவதும் அரிது, நாம அந்த காலத்தை ஆக்கிக் கொள்ளவும் முடியாது, அது தானாக கை கூடலாம், ஆனா அவ்வளவு லேசில கை கூடாது, கை கூடுவதும் அறிதுனார். அதான் இயைந்த கால் என்றார். இயைந்த வழி பின் இல்லாத ஓடுதலின், அப்படி கிடைத்திருக்கிற காலம் கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் கண்ணை சந்திட்டோம்னா அந்த காலம் ஓடிக்கிட்டே இருக்கும், நிக்காது. அதனால அந்நிலையே அந்த காலம் கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்திலேயே செய்தற்கரிய செயல், செய்தற்கு அறியவற்றை செய்யணும். ஏன்னா அந்த காலம் கிடைக்காத போது நாம் இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்ய முடியாது, அந்த காலத்துல மட்டும்தான் இந்த செயல்களை செய்ய முடியும். அதனால அந்த செயலை செய்தற்கரிய செயல் நேரம் இல்லைங்களா, அது இல்லாத வழி செய்யப்படாமையின் செய்தற்கு அறிய என்றும் கூறினார் என்று சொல்லி அருமையாக விசேட உரையிலே விளக்கம் தருவார் ஆசிரியர் பரிமேலழகர். ஆக அப்படிப்பட்ட ஒரு எய்தற்கரிய ஒரு காலத்தை நமக்கு திருவருளும் குருவருளும் வழங்கியுள்ளன. இந்த காலத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி நம்முடைய உமாவதி சிவம் அவர்கள் அருள் செய்த இந்த சிவபிரகாசத்தை நாம் நன்முறையிலே சிந்திக்க வேண்டும். அவர்கள் வழக்கம் போல தில்லை பூசையினை முடித்து சிவிகையிலே வரும் பொழுது உரிய அந்த மரியாதைகள் எல்லாம் புடை சூழ்ந்து வர அவர்கள் வரும் பொழுது அங்கே வீற்றிருந்த ஸ்ரீ மறைஞான சம்பந்த பெருமான் பட்டகட்டையில் பகற்குருடு போகுது பாரீர் என்று ஒரு வசனம் அருளினார்கள். அது தமக்கு அருளப்பட்ட உபதேச வசனம் என்பது அவர்களுக்கு புரிந்தது, எல்லாருக்கும் அது புரியாது. பார்வையென மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம், போர்வையென காணா புவியினர், புவியோடு அதை காண மாட்டார்கள். மானுட சட்டை தாங்கி சிவபெருமான் தான் அங்கே மறைஞான சம்பந்த சிவமாக வீற்றிருக்கின்றார் என்பதை எல்லாரும் காண மாட்டார்கள். ஆனால் அந்த உபதேச வாக்கின் மூலமாக தாம் சிவம் என்பதை அங்கே மறைஞான சம்பந்த பெருமான் உமாவதி சிவத்துக்கு உணர்த்தி அருளினார். உடனே அவர்கள் சிறுகையிலிருந்து இறங்கி ஓடோடி சென்று அவர்கள் திருவடியிலே வீழ்ந்து அவருக்கு சீடராக உடல் பொருள் ஆவியெல்லாம் அவர்கள் பால் ஒப்படைத்து விட்டார்கள். திருவருட்சக்தியினாலே ஞான பால் உண்டு திருமுறைகளை தந்தார்கள் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அதுபோல குருவருட்சக்தி வடிவமாக இருந்த அந்த திருவருள் தான் குருவருள். அந்த குருவருட்சக்தி வடிவமாக இருந்த மறைஞான சம்பந்த ஆச்சாரியர் அருந்திய கூழினுடைய அந்த சேடத்தை தாம் அருந்தி அந்த கூழின் மூலமாக குருவருள் பெற்று ஞான சாக்கரங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார்கள் நம்முடைய மகாசிவாச்சாரிய பெருந்தகை. ஆகவே அப்படி ஒரு தொடர்பு அங்க பாலின் மூலமாக நமக்கு திருமுறை கிடைத்தது, இங்க கூழின் மூலமாக சித்தாந்த அட்டகம் என்று நமக்கு எட்டு ஞான சாத்திரங்கள் கிடைத்துள்ளன என்பதையெல்லாம் நாம் எண்ணி எண்ணி மகிழ வேண்டியுள்ளது. ஆக இந்த சிவபிரகாசம் என்பது இது சித்தாந்த அட்டகத்துள் ஒன்றாக இருப்பினும் இதற்கு மேலும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. என்னவென்றால் முதல் நூல் என்று போற்றப்படுவது சிவஞான போதம், வழி நூல் என்று போற்றப்படுவது சிவஞான சித்தியார். அது பரபக்கம் சுபக்கம் என்று இரண்டு பகுதிகளாக உள்ளது, முதல் நூல் வழி நூல். அப்புறம் சார்பு நூல், இன்னொரு பேரு சார்பு நூலுக்கு இன்னொரு பேரு புடை நூல் எப்படினாலும் சொல்லலாம், சார்பு நூல்னு சொல்லலாம் புடை நூல்னு சொல்லலாம். சார்பு நூல் அல்லது புடை நூல் என்று போற்றப்படுவது சிவபிரகாசம், அந்த ஒரு சிறப்பும் இதற்கு உள்ளது. ஆக முதல் நூல் வழி நூல் சார்பு நூல். ஆக முதல் நூல் சொன்ன கருத்தை அதுல சுருக்கமா சொல்லியிருந்தா அதை விரிவாக சொல்லும் வழி நூல், அல்லது முதல் நூல்ல ரொம்ப விரிவா இருந்தா வழி நூல் அதை சுருக்கமா சொல்லும். இலக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் இலக்கணத்துல அகத்தியம் முதல் நூல், அது ரொம்ப விரிவானது. தொல்காப்பியம் அதுக்கு வழி நூல், அது அகத்தியத்தை விட சுருக்கமானதுதான். நமக்கு தொல்காப்பியத்தை பார்த்தாலே ஏ அப்பா எவ்வளவு பெருசா இருக்குன்னு நமக்கு தோணுது, ஆனா அகத்தியத்தை நோக்கி அது சுருக்கமானதுதான் என்று சொல்கின்றார்கள். நமக்கு சிவஞான போதம் தெரியும் இல்லைங்களா, அது அளவில் சிறியது ஆனால் பொருள் வளத்தில் கடலிலும் பெரியது, அப்படி தொகுத்து அடக்கி கூறியுள்ளார்கள் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். அந்த முதல் நூலாகிய சிவஞான போதத்தை விரித்தல் யாப்பின் மூலமாக, விரித்தல் யாப்பின் மூலமாக, யாப்புங்கிறது அந்த செய்யுள் இலக்கணம் என்போ ஆசிரியப்போ அதை யாப்புன்னு சொல்லுதுதான் ஒரு வழக்கு இல்லைங்களா. ஏன் யாப்புங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, என்னன்னா இந்த வழிநூல் செய்யும் போது யாப்புன்னு ஒன்று சொல்கின்றார்கள். என்னவென்றால் வழிநூல் முதல் நூலை வந்து அங்க விரிவா இருந்தா இங்க தொகுத்து சொல்லுவாங்க இல்லைங்களா, தொகுத்து சுருக்கமா சொல்லுவாங்க, அந்த தொகுத்தல் அது ஒரு யாப்பு. முதல் நூல் சுருக்கமா இருந்தா வழிநூல் ஆசிரியர் அதை விரித்து சொல்லுவாங்க, அது விரித்தல் யாப்பு. ரெண்டும் சேர்ந்தும் இருக்கும், அங்க சுருக்கமா சொன்ன செய்திகளை விரித்தும் விரித்து சொன்ன செய்திகளை சுருக்கியும், தொகுத்தல் விரித்தல் ரெண்டும் சேர்ந்த யாப்பு. இன்னொன்னு மொழிபெயர்ப்பு, அது இன்னொரு யாப்பு. இது வந்து வழிநூல் செய்யக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய யாப்பு. வெண்பா ஆசிரியப்பா அந்த யாப்பு அது வேற, அது செய்யுள் இலக்கணத்தை யாப்பு, இது வழிநூல் ஆசிரியர் மேற்கொள்கின்ற யாப்பு. ஆக அந்த சிவஞான போதத்தை விரித்தல் யாப்பினாலே 600க்கும் மேற்பட்ட செய்களிலே விரித்து அருளினார்கள் நம்முடைய அரவிந்த் சிவாச்சாரிய சுவாமிகள். அது வழிநூல், சார்பு நூல் என்று உமா சிவாச்சாரிய செய்தது. அந்த சிவஞான போதம் அளவுக்கு மிகவும் சுருக்கமாக இல்லாமல், சிவஞான சித்தியார் அளவுக்கு மிகவும் விரிவாக இல்லாமல், ஒரு நடுத்தரமாக 100 பாடல்கள் 100 திருவிருத்தங்கள் அருளி அப்படி செய்தார்கள். அது மட்டுமல்ல, சிவஞான போதம் அந்த சித்தாந்தத்தை எப்படி வழங்கி உள்ளதோ அந்த வழங்கும் முறையை அப்படியே பின்பற்றி செய்யப்பட்டது சிவஞான சித்தியார். வழிநூல் செய்தவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். நூல் அமைப்புலாம் ஒன்று போல இருக்கும், பொது அதிகாரம், உண்மை அதிகாரம், அது இதுல பிரமாணியல், இலக்கணியல், அந்த அதிகாரத்துல சாதனையல், பயனியல், இயல்தோறும் 3 சூத்திரங்கள், சூத்திரந்தோறும் அதிகரணங்கள் என்ற அவர் அமைப்பு. இந்த அமைப்பு சிவஞான போதத்திலையும் சித்தியார்லையும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா வழிநூல் வந்து அப்படித்தான் செய்யணும். ஆனா சிவபிரகாசத்துல அப்படி இல்லாமல் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்ற அதிகார பகுப்பை மட்டுமே காட்டி, பொது அதிகாரத்தில் 50 செயல்களும் உண்மை அதிகாரத்தில் 50 செயல்களும், மற்றபடி சூத்திர பாகுபாடு எதுவும் ஆசிரியர் குறித்து காட்டவில்லை. இதுதான் சார்பு நூலுங்கும் போது இதுதான் என்ன அப்படின்னா, அந்த வழங்கும் முறையிலே வித்தியாசப்பட்டு விளங்கும். முதல் நூல் வழங்கிய அதே முறையில், ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அதை பிரசன்டேஷன் என்று சொல்கின்றார்கள். அந்த பிரசன்டேஷன் வந்து அப்படியே இருக்கும் வழிநூல்ல, ஆனா சார்பு நூல்ல அந்த பிரசன்டேஷன் மாறும். இன்னும் வேறு வேறு துறைகளிலே சார்பு நூல் ஆசிரியர், முதல் நூல் ஆசிரியர், வழிநூல் ஆசிரியரை சிற்சில இடங்களிலே மறுத்து கூட நூல் செய்வார்கள். ஆனால் நம்முடைய சார்பு நூலாக சிவபிரகாசத்திலே அதை பார்க்க முடியாது. ஏனென்றால் இது ஞான பரம்பரை, ஒவ்வொருவரும் சிவமாகவே விளங்கி நூல் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இங்க கருத்து வேறுபாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை, வழங்கும் முறையிலே அது வேறுபட்டு இருக்கின்றது. ஆக இந்த சார்பு நூலை புடைநூல் என்று குறிப்பிட்டு நல்லூலிலே ஒரு நூற்பா சொல்லப்பட்டுள்ளது. 20 நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறுடையது புடைநூலாகும் என்று நன்னூல் புடைநூலாகிய சார்பு நூல் பத்தி சொன்னது. 20 நூல் என்று சொல்லும்பொழுது முதல் நூல், வழிநூல், அந்த 2 நூல்கள், இந்த 2 ஆசிரியர்களும் செய்த, ஒரு ஆசிரியர் முதல் நூல் செய்கின்றார், இன்னொரு ஆசிரியர் வழிநூல் செய்கின்றார். அந்த 2 நூல்களை தான் 20 நூல் என்று குறிப்பிடுகின்றார். அந்த நூல்களோடு ஒரு உடை ஒத்து சிறிது வேறுபாடுகளையும் கொண்டிருப்பது சார்பு நூல் என்பது கருத்து. பழைய இலக்கண உரையாசிரியர்கள், தொல்காப்பிய உரையாசிரியர்களே ஒரு சாரார் சார்பு நூல் என்ற அந்த கருத்தை உடன்பட மாட்டார்கள். நூல்னா அது முதல் நூல், வழிநூல், அவ்வளவுதான் என்ற கோட்பாடு உடையவர்களாக சில உரையாசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்பது நாம் இங்கே கொள்ள வேண்டும். ஏன்னா தொல்காப்பியத்தில் முதல் நூல் வழிநூலுக்கு தான் நூற்பாக்கள் உள்ளன. பிற்காலத்தில் நன்னூல்ல சார்பு நூலுக்கும் உள்ளது. ஆனால் இதை நாம எதை ஏற்பது என்று சொல்லும் பொழுது, நமக்கு பிரமாணம் நம்முடைய திராவிட மாபாடியம். மாபாடியத்தில் நம்ம சுவாமிகள், நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளை புடைநூல் ஆசிரியர் என்று அடிக்கடி குறிப்பிடுவார். ஆகவே சார்பு நூல் என்ற கோட்பாடு நமக்கு உடன்பாடானதுதான். ஏன்னா அந்த காலப்போக்கில் சில கருத்துக்கள் உருவாகும். ஆகவே அவை பழமையில் இல்லை என்பது பற்றி மட்டுமே அவற்றை தள்ளிவிடக் கூடாது. காலத்தின் தேவைக்கேற்ப சில கோட்பாடுகளை நம்முடைய முன்னோர்கள் ஆதரித்திருக்கவும் செய்கின்றார்கள். ஆகவே அது தொல்காப்பியத்தோடு முரண்பட்ட கருத்து அல்ல. சார்பு நூல் என்ற கோட்பாடை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு சிவஞான சுவாமிகள் வழிகாட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சிவபிரகாச சாஸ்திரத்தை பற்றி இன்னொரு முக்கியமான செய்தி, முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று குறிப்பிட்டேன். இதிலே முதல் நூலாகிய சிவஞான போதத்திற்கும் வழிநூலாகிய சிவஞான சித்தியாருக்கும் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய சிறந்த உரைகள் உள்ளன. அது சிவஞான போதத்துக்கு பாடியம், சிற்றுரை, ஒரு உரைக்கு 2 உரைகள் உள்ளன. சிற்றுரைன்னா பாடியத்தை நோக்கதான் அது சிற்றுரையே ஒழிய, அதை மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்தா அதுவே பெரிய உரைதான் இல்லைங்களா. ஆமா, ஆக சிற்றுரையில் மட்டுமே சிறப்பாக இடம்பெற்றுள்ள சில கருத்துக்களும் உள்ளன. நான் மாபாடியமே படித்தாச்சு என சிற்றுரை வேணா அவருக்கு சொல்ல முடியாது. நியாயமா பார்த்தா மாபாடிய படிப்பதற்கு முன்பு சிற்றுரை படித்து அந்த பதப்பொருளை எல்லாம் உணர்ந்துதான் செல்ல வேண்டும். சரி, சிவஞான சித்தியாருக்கும் அருமையான விளக்க உரை, அரிதனும் அரிதாகிய விளக்க உரை. சிவபிரகாசத்திற்கு என்று தனியாக அவர்கள் உரை எழுதி அருளவில்லை. ஆயினும் தம்முடைய மாபாடியத்திலே ஆங்காங்கு இந்த சிவபிரகாச பாடல்களை மேற்கோளாக குறிப்பிட்டு, மேற்கோளாக மட்டும் குறிப்பிட்டு சென்று விடாமல், அதற்கு இப்படி இப்படியெல்லாம் பொருள் கொண்டால் பொருந்தாது, அதற்கு இந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும் என்ற அரிய வழிகாட்டுதல்களை தந்து சென்றிருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த வழிகாட்டுதல்களை கடைபிடித்து இங்கே நாம் சிவபிரகாசத்துக்கு பொருள் காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆக சிவஞான போதத்தினாலே நமக்கு சைவ சித்தாந்தம் கற்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த முரண்பாடான சிந்தனைகள் எல்லாம் நீங்கும். சிவஞான சித்தியாரை கற்பதனாலே அந்த சிவஞானமே சித்தியாகும், கைவரப்பெறும். சிவஞானம் கைவரப்பெற்ற ஆன்மாவுக்கு அதன் அறிவிலே சிவம் பிரகாசிக்கும் அல்லவா, அதைத் தொடர்ந்து சிவப்பிரகாசம் என்று அந்த பெயர் பெயரிலே கூட ஏதோ ஒரு பெயர் வைத்தோம்னு இல்லாம அருமையான ஒரு பொருள் தொடர்ச்சி வரை அமைந்திருப்பதை நாம் பார்த்து மகிழ்கின்றோம். ஆகையினாலே இந்த சிவப்பிரகாசமாகிய சாத்திரத்துக்கு பல உரைகள் உள்ளன. மாபாடியத்திலே நம்முடைய சுவாமிகள் காட்டியுள்ள அந்த வழிகாட்டுதல்கள் ரொம்ப முக்கியம். உரைகள் என்று பார்த்தால் நம்முடைய திருவாவூருடைய ஆதீனத்திலே மாதவ சிவஞான சுவாமியுடைய பன்னிரு மாணாக்கர்களுள் ஒருவராக திகழ்ந்த இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் என்ற திருக்கூட்டத்து முனிவர் பெருமான் இதற்கு ஒரு உரை அருள் செய்துள்ளார்கள். இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் உரை உள்ளது. அப்புறம் பழைய உரைகளுள் இன்னொன்று மதுரை சிவப்பிரகாசர் உரை, அது விரிவாக உள்ளது. மதுரை சிவப்பிரகாசர் உரை. அப்புறம் நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருமடத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். இது போல திருநெல்வேலி நகரத்திலே உள்ள திருநாவுக்கரசு சுவாமிகள் திருமடம், திருநெல்வேலி நகரத்திலே நெல்லையப்பர் சுவாமி சன்னதியிலே இருக்கின்றதல்லவா திருநாவுக்கரசு சுவாமி திருமடம். அந்த திருமடத்தை சார்ந்த ஒரு முனிவர் பெருமான் இந்த சிவப்பிரகாசத்துக்கு ஒரு உரை செய்துள்ளார்கள். அது 1908 முதலில் வெளியிடப்பட்டதாக தெரிய வருகின்றோம். அப்பர் அருட்பணிக் கழகம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக 1963 அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத பிறப்பு தமிழ் புத்தாண்டிலே 1963 அதே உரை மீண்டும் வெளியிடப்பட்டது. அப்பர் அர்ப்பணிக் கழகம் திருநெல்வேலி மூலமாக அது விரிவான உரை. அந்த உரையாசிரியரை திருவுருமாமலை சுவாமிகள் திருவுருமாமலை அடிகளார் என்றும் குறிப்பிடுவார்கள். அவர்கள் அங்க யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு சுவாமிகளாலே தொடங்கப்பெற்றது அந்த திருநெல்வேலி திருநாக்கூர் சுவாமி மடம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய பரம்பரையிலே வந்த இன்னொரு சுவாமிகள் அவர்கள் குறுக்குத்துறை என்று சொல்லக்கூடிய திருவுருமாமலையிலே இருந்தார்களாம். ஆகவே அவர்கள் செய்த ஒரு விரிவான உரையும் உள்ளது. இன்னும் ஒரு பழைய உரையினை தஞ்சை சரஸ்வதி மகாலிலே வெளியிட்டுள்ளார்கள். சமீபத்தில் ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். ஆக ஆதீனத்திலே 3வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ அம்பலவான தேசிக மூர்த்திகள் சிவஞான போதம் சித்தியார் சிவப்பிரகாசம் மூன்றுக்குமே சிந்தனை உரை என்று அருளி செய்திருப்பதாக அவர்களுடைய சீடர் உலகுடைய நாயனார் பாடிய பாடல் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். ஆனாலும் சிவஞான போத சிந்தனை ஒன்றுதான் நமக்கு கிடைத்துள்ளது. ஆதீனத்திலே பின்வந்த அடியார் பெருமக்களிலே ஒரு சிறந்த அடியார் இந்த சிவப்பிரகாசத்துக்கு சிந்தனை உரை என்று எழுதியுள்ளார்கள். அது முன்னர் வெளிவந்திருக்கின்றது. அப்புறம் பிற்காலங்களிலே பார்த்தோம் என்றால் பல அறிஞர் பெருமக்கள் இதற்கு உரை எழுதியுள்ளார்கள். நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் சிவஸ்ரீ ரத்னவேலன் ஐயா அவர்களுக்கு ஆசிரியராக திகழ்ந்தவர்களும் நம்முடைய தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபையினாலே சித்தாந்த சைவ பண்டித பூஷணம் சித்தாந்த பண்டித பூஷணம் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றவர்களுமாகிய சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் இதற்கு உரை எழுதியுள்ளார்கள். அதைத்தான் அம்மா அவர்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள். இன்னும் பல உரைகள் இருக்கின்றன. அப்பப்போது நினைவு கூறும்போது நான் பல உரைகளை குறிப்பிடுவேன்.